ஓம் சாந்தி. அக்டோபர் 6 2025 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் முதலில் விகாரம் அற்றவர்களாகி பின்னர் பிறருக்கும் கூறுங்கள். கேள்வி: மகாவீர் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து அக்கறை கொள்ள வேண்டியதில்லை? உங்களை சோதிக்கும் பொழுது எதனை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் தூய்மையாகுவதற்கு எவராவது தடையாக இருந்தால் அதனை குறித்து அக்கறைப்படாதீர்கள். ஆனால் நீங்கள் ஓர் மகாவீரா என சோதனை செய்யுங்கள். நான் என்னை ஏமாற்றுகின்றேனா? நான் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டுள்ளேனா? நான் என்னை போல மற்றோரையும் ஆக்குகின்றேனா? நான் எனக்குள் கோபத்தை கொண்டுள்ளேனா? நான் பிறரை செய்யும்படி கூறுவதை முதலில் நான் செய்கின்றேனா? பாடல்: உங்களை கண்டுகொண்டதால் உலகம் முழுவதையும் நாங்கள் கண்டுகொண்டோம். பூமி வானம் அனைத்தும் எங்களுக்குரியது. ஓம் சாந்தி. இங்கு நீங்கள் இதனை கூற வேண்டியதில்லை. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் மீண்டும் ஒரு முறை தேவர்கள் ஆகின்றீர்கள். அதாவது நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக ஆகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்து கூறுகின்றார், குழந்தைகளே காமத்தை வெல்லுங்கள், அதாவது தூய்மையாகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகள் ஆகிய நீங்கள் இப்பொழுது மீண்டும் நினைவு கூறுகின்றீர்கள். உங்களிடமிருந்து அதனை எவரும் அபகரிக்க முடியாது. உங்களிடமிருந்து அதனை அபகரிக்கக்கூடிய எவருமே அங்கு இல்லை. இது பிரிவினையற்ற ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. பின்னர் இராவண ராஜ்யம் பிறருக்கு உரியதாக ஆகின்றது. இப்போது இதனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாரதத்தை விகாரமற்றதாக ஆக்குகின்றீர்கள் என்பதை அவ்விதமாக நீங்கள் விளங்கப்படுத்தவும் வேண்டும். கடவுளே அதி மேலானவர் என அனைவரும் கூறுகின்றனர். அவர் மாத்திரமே தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவே இதனை நீங்களும் விளங்கப்படுத்தி முற்றிலும் விகாரமற்ற சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது விகாரம் நிறைந்த நரகமாகிவிட்டது என எழுத வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குகின்றோம். தந்தை உங்களுக்கு கூறுகின்ற விஷயங்களை குறித்து கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் எழுதுவதற்கு உதவும் பொருட்டு இந்த ஞான கடலை கடையுங்கள். உண்மையில் பாரதமே சொர்க்கமாக இருந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் எதனை எழுத வேண்டும்? அந்நேரத்தில் அங்கு இராவணராஜ்யம் இருக்கவில்லை. இப்போது பாரத மக்களாகிய எங்களை தந்தை விகாரமற்றவர்கள் ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. அனைத்திற்கும் முதலில் உங்களை சோதிக்க வேண்டும். நான் விகாரமற்றவன் ஆகிவிட்டேனா? நான் கடவுளை ஏமாற்றுகின்றேனா? கடவுள் என்னை கவனிக்கின்றார் என்றில்லை. அத்தகைய வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து வெளிவரக்கூடாது. ஒரே ஒரு தூய்மையாக்குகின்ற தந்தையால் மாத்திரமே உங்களை தூய்மையாக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதம் விகாரமற்றதாக இருந்த பொழுது அது சொர்க்கமாக இருந்தது. அந்த தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் இருந்தார்கள். அப்பொழுதே பாரதம் முழுவதையும் சொர்க்கமென அழைக்க முடியும். இப்பொழுது இது நரகமாகும். இந்த 84 பிறவிகளின் ஏணிப்படம் மிக நல்லதோர் விஷயமாகும். நல்லவர்களுக்கு இதனை நீங்கள் பரிசாக கொடுக்க முடியும். முக்கியஸ்தர்கள் விசேஷமான பரிசுகளை பெறுகிறார்கள். ஆகவே நீங்களும் இங்கு வருபவர்களுக்கு இந்த படத்தை விளங்கப்படுத்துவதுடன் அவர்களுக்கு இதனை நீங்கள் ஒரு பரிசாகவும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுப்பதற்கு எப்பொழுதும் தயாராக பொருட்களை வைத்திருக்கவும் வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தையும் உங்களுக்குள் தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த ஞானம் அனைத்தும் ஏணிப்படத்தில் உள்ளது. எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் என்பதை நினைவு செய்யுங்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். ஆரம்பத்தில் வந்தவர்கள் நிச்சயமாக 84 பிறவிகளையும் எடுத்திருக்கிறார்கள். தந்தை உங்களுக்கு உங்கள் 84 பிறவிகள் பற்றி கூறிய பின்னர் கூறுகின்றார், நான் இவரின் சாதாரண சரீரத்தில் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியின் முடிவில் பிரவேசிக்கின்றேன். நான் இவருக்கு பிரம்மா என்று பெயரிடுகின்றேன். இவர் மூலம் நான் பிராமணர்களை படைக்கின்றேன். இல்லாதுவிட்டால் நான் பிராமணர்களை எங்கிருந்து கொண்டு வருவேன்? பிரம்மாவினது தந்தையை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டதுண்டா? அவர் நிச்சயமாக கடவுள் என கூறப்படுகின்றார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சூட்சும உலகில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். தந்தை கூறுகின்றார், நான் இவரினுள் இவரின் 84 பிரிவுகளின் முடிவில் பிரவேசிக்கின்றேன். ஒருவர் தத்தெடுக்கப்படும் பொழுது அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. இவர் துறவரத்தையும் மேற்கொள்ள செய்யப்படுகின்றார். சந்நியாசிகள் துறவரத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் உடனடியாக மறந்துவிடுவதில்லை. அவர்கள் நிச்சயமாக சிலவற்றை நினைவு செய்கிறார்கள். நீங்களும் சில விஷயங்களை நினைவு செய்தாலும் அவற்றில் விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள், ஏனெனில் அனைத்தும் இடுகாடாக போகிறது என நீங்கள் அறிவீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் அந்த விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும்? அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்வதற்காக எங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. அவர்களும் தங்களிடம் உள்ள ஞானத்தினால் தங்கள் வீடுகள் போன்றவற்றை துறக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு தங்கள் வீட்டை விட்டு வந்தார்கள் என நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் உங்களுக்கு கூற மாட்டார்கள். அப்பொழுது அவர்களிடம் நீங்கள் சாதுரியமாக பேசி அவர்களிடம் கேட்க முடியும், உங்களுக்கு எவ்வாறு விருப்பமின்மை ஏற்பட்டது, எங்களுக்கும் கூறுங்கள், அப்பொழுது நாங்களும் அதே போன்று செய்வோம். நாங்களும் தூய்மையாக இருப்பதற்கான ஆசையை நீங்கள் தூண்டுகின்றீர்கள். எனினும் உங்கள் கடந்த காலத்தின் அனைத்தையும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். அவர்களின் குழந்தை பருவத்திலிருந்து நடந்தவை அனைத்தையும் அவர்களால் உங்களிடம் கூற முடியும். நீங்கள் எவ்வாறு நடிகர்களாகி உங்கள் பாகங்களை இந்த நாடகத்தில் நடிக்கின்றீர்கள் என்ற இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. உங்கள் கலியுகத்து அனைத்து கர்ம பந்தனங்களும் இப்பொழுது துண்டிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் அமைதிதாமத்திற்கு செல்வீர்கள். அங்கு அனைவரும் புதிய உறவு முறைகளை கொண்டிருப்பார்கள். பாபா தொடர்ந்தும் விளங்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை கொடுக்கின்றார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த அந்த பாரத மக்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது 84 பிறவிகளை எடுத்ததனால் அவர்கள் விகாரமுடையவர்கள் ஆகியுள்ளார்கள். அவர்கள் இப்பொழுது மீண்டும் விகாரமற்றவர்கள் ஆக வேண்டும். எனினும் அவர்களை முயற்சி செய்ய தூண்டுவதற்கு ஒருவர் நிச்சயமாக தேவைப்படுகின்றார். தந்தை இப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் காட்டியுள்ளார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அந்த அதே அவர்கள். குழந்தைகளான நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா நீங்களும் அந்த அதே அவரே. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு முன்னைய கல்பத்திலும் கற்பித்து உங்களுக்கு உங்கள் ராஜ்ய பாகியத்தை கொடுத்தேன். நான் அதே போன்று தொடர்ந்தும் ஒவ்வொரு சக்கரத்திலும் செய்தேன். நாடகத்தில் என்னென்ன நிகழ்ந்தனவோ, முன்னர் என்னென்ன தடைகள் இருந்தனவோ, அதே தடைகள் மீண்டும் இடம்பெறும். உங்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை உங்களால் நினைவு செய்ய முடியும். இவர் அனைத்தையும் நினைவு செய்கின்றார். தான் எவ்வாறு கிராமத்து சிறுவனாக இருந்தார் எனவும், பின்னர் எவ்வாறு உலக அதிபதி ஆகினார் எனவும் இவர் உங்களுக்கு கூறுகின்றார். இப்போது மாத்திரமே வைகுந்தத்தில் எந்த வகையான கிராமம் இருக்கும் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்நேரத்தில் உங்களுக்கு இந்த பழைய உலகம் ஒரு கிராமம் போன்றுள்ளது. வைகுந்தத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பெரிய வேறுபாடு உள்ளது. பிரம்மாண்டமான மாளிகைகளையும் கட்டிடங்களையும் பார்க்கையில் இங்கே இதுவே சொர்க்கம் என மக்கள் நினைக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தும் களிமண்ணும் கல்லும் ஆகும். அதற்கு எந்த பெருமதியும் இல்லை. வைரங்களே அதிக பெருமதி உடையவை. தந்தை கூறுகின்றார், சத்யுகத்தில் உங்கள் தங்க மாளிகைகள் எவ்வாறு இருந்தன என கற்பனை செய்து பாருங்கள். அங்குள்ள சுரங்கங்கள் அனைத்தும் நிரம்பி இருந்தன. அங்கு ஏராளமான தங்கம் இருந்தது. ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். பாபா விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் எப்பொழுதாவது சோர்ந்து விட்டால் உடனடியாகவே உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய சில பதிவு செய்யப்பட்ட பாடல்களை உங்களால் ஒலிக்க முடியும். அப்பொழுது இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கும். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனை எவருமே உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. நாங்கள் அரை கல்பத்திற்கு சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆகின்றோம். ஓர் இளவரசர் தான் ஓர் எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யத்தின் வாரிசு என்பதை புரிந்து கொள்கின்றார். எல்லையற்ற தந்தையின் வாரிசுகளாக இருக்கின்ற போதை உங்களுக்கு அதிக அளவில் இருக்க வேண்டும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார், நீங்களே 21 பிறவிகளுக்கு வாரிசுகள் ஆகின்றீர்கள். உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் யாருடைய வாரிசுகள் ஆகினீர்களோ அந்த ஒரே ஒருவரை நிச்சயமாக நினைவு செய்யவும் வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்யாமல் ஒரு வாரிசு ஆக முடியாது. நீங்கள் அவரை நினைவு செய்வதால் மாத்திரமே தூய்மையாகுவதுடன் பின்னர் ஒரு வாரிசாகவும் முடியும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் இரட்டை கிரீடமணிந்த உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பிறவி பிறவியாக ஆட்சி செய்வீர்கள். பக்தி மார்க்கத்து மக்கள் அழிகின்ற தானங்களையும் அழிகின்ற புண்ணியங்களையும் செய்கிறார்கள். உங்களுடைய இந்த ஞான செல்வம் அழிவற்றது. நீங்கள் அத்தகையதோர் பெரிய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்கின்றீர்கள். உங்கள் செயல்களுக்கு ஏற்பவே நீங்கள் பெறுகின்ற பலனும் இருக்கிறது. ஒரு பேரரசனின் மகனாக ஆகின்றவர் ஒரு பெரிய எல்லைக்கு உட்பட்ட அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வென்றுள்ளார் என கூறப்பட்டுள்ளது. ஒற்றை கிரீடம் அணிந்தவர்களால் முழு உலகினதும் அதிபதிகள் ஆக முடியாது. நீங்கள் இரட்டை கிரீடமணிந்த உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். அந்நேரத்தில் வேறெந்த ராஜ்யமும் இல்லை. மற்ற அனைத்து சமயங்களும் பின்னரே வருகின்றன. அந்த சமயங்கள் விரிவடையும் வரை முன்னைய அரசர்கள் முரண்பட்டு விகாரம் உடையவர்களாக இருப்பதால் தொடர்ந்தும் அனைத்தையும் பிரித்தார்கள். முதலில் உலகம் முழுவதிலும் ஓர் ராஜ்யமே இருந்தது. அங்கு நீங்கள் அது முன்னைய பிறப்பின் கர்ம பலன் என கூற மாட்டீர்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வாறு மேன்மையான செயல்கள் செய்ய வேண்டுமென கற்பிக்கின்றார். நீங்கள் என்ன செயல்களை செய்தாலும் என்ன சேவையை செய்தாலும் அதற்கு ஏற்பவே அதன் பலனை பெறுவீர்கள். நீங்கள் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். உங்களால் புரிந்து கொள்ள முடியாத செயலை நீங்கள் செய்ய வேண்டுமானால் அப்பொழுது ஸ்ரீமத்தை பெறுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் கடிதம் மூலமாக கேட்க வேண்டும். பிரதம மந்திரியை பாருங்கள், அவர் எந்த அளவு கடிதங்களை பெறுகின்றார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனினும் அவர் அவை அனைத்தையும் தானே வாசிப்பதில்லை. அவருடைய தபால்கள் அனைத்தையும் கவனிப்பதற்காக அவரிடம் பல காரியதரிசிகள் உள்ளனர். காரியதரிசிகள் முக்கியமான தபால்களை மாத்திரம் பிரதம மந்திரியின் மேஜையில் வைக்கிறார்கள். இங்கும் அதே போன்று உள்ளது. பாபா முக்கியமான கடிதங்களுக்கு உடனடியாகவே பதிலளிக்கின்றார். மற்றோருக்கு பாபா அன்பையும் நினைவையும் அனுப்புகின்றார். பாபா அமர்ந்திருந்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுவதும் அசாத்தியமானது. அது மிகவும் சிரமமாக இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். ஓஹோ, நான் இன்று எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றுள்ளேன். பிரம்மா மூலம் ஷிவ் பாபா பதில் அளிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பெரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு சந்தோஷம் பொங்குகிறது. ஓஹோ, நான் பந்தனத்தில் உள்ளேன், இருந்தும் எல்லையற்ற தந்தை எனக்கு கடிதம் எழுதியுள்ளார். அவர்கள் கடிதத்தை தங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். அறியாமை பாதையில் ஒரு மனைவி தனது கணவனே கடவுள் என கருதுகின்றாள். ஆகவே கணவனிடமிருந்து ஒரு கடிதத்தை அவள் பெறும் பொழுது அதனை முத்தமிடுகின்றாள். உங்களில் மத்தியிலுள்ள பல குழந்தைகள் பாபா தாதாவிடமிருந்து ஒரு கடிதத்தை பெறும் பொழுது மெய் சிலிர்ப்பதை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் அன்பு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்கள் கடிதத்தை முத்தமிட்டு தங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். அவர்கள் கடிதத்தை பெருமளவு அன்புடன் வாசிக்கிறார்கள். பந்தனத்தில் உள்ளவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. குழந்தைகளில் சிலரை மாயை தோற்கடித்து விடுகின்றாள். சிலர் தாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பாரதம் விகாரமற்றதாக இருந்தது, அது இப்பொழுது விகாரம் அடைந்துள்ளது. விகாரமற்றவர்கள் ஆக விரும்புபவர்கள் முன்னைய சக்கரத்தில் தாங்கள் செய்ததை போல் மிக சரியாக அதே முயற்சியை செய்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவான வழி உள்ளது, அதுவே உங்கள் திட்டமும் ஆகும். இப்பொழுது இது கீதையின் யுகமாகும். அதி மேன்மையான கீதையின் யுகம் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் எழுத வேண்டும், பழைய உலகம் புதிய உலகமாக மாற்றமடைகின்ற இதுவே அதி மேன்மையான கீதையின் யுகமாகும். உங்கள் ஆசிரியருமாகிய எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்திகள் புரிந்து கொள்கின்றன. நீங்கள் நன்றாக கற்றால் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆகுவீர்கள். இது அத்தகையதோர் பெரிய பாடசாலை. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட பிரஜைகளும் அங்கு இருப்பார்கள். ராஜ்யம் தொடர்ந்தும் ஸ்தாபிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட பிரஜைகளும் அங்கு இருப்பார்கள். ராஜ்யம் தொடர்ந்தும் விரிவடைகிறது. இந்த ஞானத்தை குறைவாக எடுத்தவர்கள் தாமதமாகவே வருவார்கள். நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப ஆரம்பத்தில் வருவீர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடக சக்கரம் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது. நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். எவராவது தடைகளை ஏற்படுத்தினால் அதனை நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு துண்டு சப்பாத்தியேனும் பெறுவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியும். பாபா பக்தி மார்க்கத்தில் உள்ள உதாரணத்தையே உங்களுக்கு கூறுகின்றார். வழிபாடு செய்யும் நேரத்தில் புத்தியின் யோகம் வெளியே அலைந்து கொண்டிருந்தால் அவர் தனது செவிகளை இழுப்பார் அல்லது தன்னைத்தானே அடிப்பார். இந்த ஞானம் உள்ளது. இதில் நினைவே முக்கிய விஷயம். உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியாது விட்டால் உங்களையே அறிந்து கொள்ளுங்கள். ஏன் மாயே என்னை தோற்கடிக்கின்றாள்? நான் அந்த அளவு பலவீனமானவனா? நான் அவளை வெற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மீது பெரும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களையே கேளுங்கள், நான் அத்தகையதோர் மகாவீரா? மற்றோரை மகாவீர் ஆக்குவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் மற்றோரையும் உங்களை போன்று ஆக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தும் உயர்ந்ததாக ஆகின்றது. உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் பந்தயத்தில் ஓட வேண்டும். எனக்குள் கோபம் இருந்தால் வேறு எவரிடமும் கோபப்படாதீர்கள் என எவ்வாறு என்னால் கூற முடியும்? அது நேர்மையல்ல. நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நீங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்தி அவர்கள் மேன்மையானவர்களாகி ஆனால் நீங்கள் இன்னமும் தரம் குறைந்திருந்தால் அது என்ன வகையான முயற்சி? தந்தையை நினைவு செய்வதனால் இந்த நச்சுக்கடலில் இருந்து நீங்கள் பார்க்கடலுக்கு செல்கின்றீர்கள். பண்டிதரின் கதையின் உதாரணம் உள்ளது. தந்தை இங்கே இருந்து இந்த உதாரணங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் அவை பக்தி மார்க்கத்தில் மறுபடியும் நடைபெறுகின்றன. ரீங்காரமிடும் வண்டுகளின் உதாரணமும் உள்ளது. நீங்களே பிராமணர்கள். பிரம்மா குமார் குமாரிகளே உண்மையான பிராமணர்கள். பிரஜாபிதா பிரம்மா எங்கே? அவர் நிச்சயமாக இங்கே இருக்க வேண்டும். அவர் அங்கே இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் திறமைசாலிகள் ஆக வேண்டும். சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதே பாபாவின் திட்டம். இதை விளங்கப்படுத்துவதற்கு படமும் உள்ளது. அதற்கு பொருத்தமான வாசகங்களும் இருக்க வேண்டும். இதுவே கீதையின் கடவுளின் திட்டம். பிராமணர்களாகிய நாங்கள் உச்சி குடுமிகள். நீங்கள் ஒருவர் பற்றி மாத்திரம் பேசுவதில்லை. பிரஜாபிதா பிரம்மா இருப்பதனால் உச்சி குடுமிகளான பிராமணர்களும் இருக்கிறார்கள். பிரம்மாவே பிராமணர்கள் அனைவரினதும் தந்தையாவார். இந்நேரத்தில் இந்த குடும்பம் மிகவும் மகத்தானது. நீங்கள் பின்னர் தேவ குடும்பத்தில் ஒருவராகின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்கின்றீர்கள். நீங்கள் பெருமளவில் புகழப்படுகின்றீர்கள். தாய்மார்களுக்கு வந்தனங்கள். நீங்களே சிவசக்தி சேனை. மற்ற அனைத்தும் பொய்யானவை. அவ்வாறான, அதாவது வித்தியாசமான குழுக்கள் பல இருப்பதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். இதனாலேயே ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முயற்சி தேவை. தந்தை கூறுகின்றார், இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. எனக்கும் அதில் ஒரு பாகம் உள்ளது. நானே சர்வசக்திவான். என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். சிவ் பாபாவே மகத்தான காந்தம் ஆவார். அவர் அனைத்திலும் அதி உயர்வான இடத்தில் வசிக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நீங்கள் 21 பிறவிகளுக்கு பாபாவின் எல்லையற்ற வாரிசு ஆகியுள்ளீர்கள் என்ற போதையையும் சந்தோஷத்தையும் சதா பேணுங்கள். நீங்கள் நிச்சயமாக யாருடைய வாரிசு ஆகியுள்ளீர்களோ அவரை நினைவு செய்வதுடன் தூய்மையாகவும் வேண்டும். 2, தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ள மேன்மையான செயல்களை மாத்திரம் செய்யுங்கள். தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பெறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பௌதீக உலகத்தினதும் ஷரீரங்களினதும் விழிப்புணர்வுக்கு அப்பால் இருந்து சூட்சும உலகின் ஆடையை அணிவீர்களாக. இன்றைய உலகில் மக்கள் தங்களுடைய பணிக்கு ஏற்ப ஆடைகளை அணிகின்றார்கள். அதுபோலவே நீங்களும் உங்களுடைய பணிக்கும் நேரத்திற்கும் ஏற்ப ஆடைகளை அணிய முடியும். ஒரு கணம் பௌதீகமாக இருங்கள், அடுத்த கணம் சூட்சுமமாக இருங்கள். இவ்வாறு பல ரூபங்களை கொண்ட ஒருவராக ஆகுங்கள். உங்களால் அனைத்து வகையான சந்தோஷத்தையும் அனுபவம் செய்ய முடியும். இது உங்களுடைய சொந்த ரூபமாகும். மற்றவர்களுடைய ஆடைகள் உங்களுக்கு பொருந்துகின்றதோ இல்லையோ, உங்களால் உங்களுடைய சொந்த ஆடைகளை இலகுவாக அணிய இயலும். எனவே இந்த ஆசீர்வாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள். உங்களால் தனித்துவமான அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்தை பெற முடியும். ஸ்லோகம். அனைவரின் மீதும் மரியாதை கொண்டவர்களால் உதாரணங்கள் ஆக முடியும். நீங்கள் மரியாதை கொடுத்தால் மாத்திரமே உங்களால் மரியாதையை பெற முடியும். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் பிறருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். உங்களுடைய பௌதீக பணிகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய நேர அட்டவணையை அமைத்துக் கொள்வதைப் போல் உங்களுடைய சக்தி நிறைந்த மனதிற்கு நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய மனதை எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த எண்ணங்களில் மும்முரமாக வைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவிற்கு நீங்கள் குழப்பமடைய மாட்டீர்கள். உங்களுடைய மனம் தொடர்ச்சியாக ஒரு நிலையாக இருக்கும்போது, அதாவது ஒருமுகப்பட்டு இருக்கும்போது, உங்களுடைய நல்ல அதிர்வலைகள் இயல்பாக அனைத்து இடங்களுக்கும் பரவும். சேவையும் இடம்பெறும். ஓம் சாந்தி.